நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் நிவேதன் ராதாகிருஷ்ணன். இப்பொழுது நீங்கள் டஸ்மேனிய மாநிலத்திலே டஸ்மேனியன் டைகர்ஸ் என்ற மாநில அணியிலே கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள். நீங்கள் முன்னர் நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் உங்களை நேர்காண்பதற்கு நீங்கள் ஒரு தமிழர் என்பது மட்டும் காரணமில்லை, உங்களிடம் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். அதற்கு முன்னர் உங்களது பின்னணி என்ன என்று அறிந்து கொள்ள நமது நேயர்கள் விரும்புவார்கள். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், எப்போது ஆஸ்திரேலியா வந்தீர்கள், அந்த விவரங்களை சொல்லுங்கள்.
நான் என் ஃபேமிலி எல்லாருமே சென்னையில இருந்து தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தோம். ஸோ நான் பிறந்தது சென்னையில, ஆனா குழந்தையா இருக்கிறச்சே நாங்க US மூவ் பண்ணோம். அம்மா அப்பா என் ஓல்டு பிரதர் என்ன, எனக்கு ஒரு 4.5 வயசு இருக்கிறச்சே திரும்பி சென்னை வந்து கிரிக்கெட் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க சிட்னிக்கு 2013 நாலு பேருமே மூவ் பண்ணோம். அப்பதான் ஹோம்புஷ் பப்ளிக்கு நான் போனேன், என் ஓல்டு பிரதர் ஹோம்புஷ் பாய், நானும் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி ஹோம்புஷ் பாய்ஸ்ல படிச்சு அங்க ஆடி அண்ட் இப்போ நான் மட்டும் ஹொபார்ட்டுக்கு மூவ் பண்ணிருக்கேன்.
தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில பிறந்த அநேகமானவர்களுக்கு கிரிக்கெட்ல சிறு வயதுல இருந்தே ஆர்வம் வரும். ஆனால் நீங்கள் வந்து 10 மாத குழந்தையாக அமெரிக்கா சென்று விட்டீர்கள். அங்கே கிரிக்கெட்டே இல்லை, சுட்டு போட்டாலும் இல்லை. உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
அப்பா பத்தி சொல்லணும்னா அவரோட ஐடென்டிட்டியே கிரிக்கெட் தான். அவருக்கு கிரிக்கெட் தான் உயிர். அவரு தமிழ்நாடுல ரொம்ப வருஷம் ஆடி இருக்காரு, தமிழ்நாடு U20 கேப்டன் பண்ணிருக்காரு. அவருக்கு எஸ்பெஷலி சென்னையில அவரு பேர் சொன்னா கிரிக்கெட் வேர்ல்ட்ல அவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. சோ நான் US போயிருந்தாலும் வீட்டுல குழந்தையா கிரிக்கெட் என் ரத்தத்துல ஊர்னது, எதுவுமே என்ன தடுத்திருக்க முடியாது கிரிக்கெட் ஆடுறத. அண்ட் நாங்க திரும்பி சென்னைக்கு மூவ் பண்ணதே கிரிக்கெட்காக தான். ஏன்னா எஸ்பெஷலி என் அண்ணன் இன்னும் கொஞ்சம் ஓல்டரா இருந்தா, என்ன கரெக்டா அந்த ஒரு 4 இயர்ஸ் கிரிக்கெட் நல்லா ஆட ஆரம்பிக்கிற வயசுல இருந்தேன். ப்ளீஸ் எனக்கு அந்த ஏஜ்ல அப்பா ஃபெல்ட் எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரு கிரிக்கெட்டிங் டேலண்ட் அண்ட் ஒரு ஃபியூச்சர் இந்த ஸ்போர்ட்ல இருக்கு, அண்ட் இனிமே அந்த ஊர்ல இருந்து எந்த யூஸும் கிடையாது. அதனால நாங்க திரும்பி சென்னைக்கே மூவ் பண்ணோம். இங்க வந்ததும் என் கிரிக்கெட்டுக்காக தான்.
எப்படி
இங்க மூவ் பண்ணது? இன்னும் எஸ்பெஷலி என்னோட கிரிக்கெட்டுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாம இருக்கலாம், நம்ம ஊர்ல இருக்கிற கிரிக்கெட் வேர்ல்ட் இங்க இருக்கிறதோட ரொம்ப வேற மாதிரி. பாலிடிக்ஸ் அண்ட் காம்படிஷன் அண்ட் எனி அதர் வேர்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அது அங்க அப்பா சண்டை போட்டு சண்டை போட்டு அவரோட பேஷன் அண்ட் ஒரு பயம் வரும் இல்லையா, அவரும் அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்டாரு அவரோட பிளேயிங் கரியர்ல. அவரோட குழந்தைங்களுக்கும் அதே சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இந்த ஸ்போர்ட்ல இருக்கணும்னு டிசைட் பண்ணி இங்க சிட்னிக்கு மூவ் பண்ணோம். ஸோ US இருந்து திரும்பி சென்னை வந்தது ரொம்ப சீரியஸ் இல்லைன்னு கூட நினைக்கலாம், பட் சிட்னிக்கு மூவ் பண்ணது பியூர்லி என்னோட அண்ணனோட கிரிக்கெட்டுக்கு. நான் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இங்க டாஸ்மேனியால இருக்கேன். ஸோ அப்போ 2013 மூவ் பண்ணது நான் அப்பா வந்தேன்னா நான் பயங்கர சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா அப்படி எடுத்த ஒரு டிசிஷன் இட் ஹஸ் டெஃபினெட்லி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லணும்.
சிட்னிக்கு வந்து நீங்கள் முதலில் ஹோம்புஷ் என்ற இடத்துல தான் வாழ்ந்தீர்கள் இல்லையா? நீங்கள் வந்த நாட்களிலே சிட்னியில் தமிழர்களின் தலைநகர் என்று ஹோம்புஷை தான் சொல்வார்கள்.
ஆமா,
அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
நாங்க அங்க கொஞ்ச நாள் ரெண்டுக்கு லிவ் பண்ணிட்டு இருந்ததே அப்பா நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு ஃபேக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஆட்கள் எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் எல்லாரும் ஒரு பிக் ஃபேமிலி மாதிரி அங்க ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்து, எஸ்பெஷலி ஏன்னா நான் எனக்கு 10 வயசு என் அண்ணனுக்கு 13. ஸோ நாங்க ரெண்டு பேரும் வளர்றது ஒரு சேஃப் இடம். ஏன்னா மூவ் பண்ணச்சு எல்லாருக்கும் அந்த ஒரு புது ஊரு வெள்ளக்காரங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும், அது எங்களுக்கும் டெஃபினெட்லி இருந்துச்சு. சோ இந்த மாதிரி நம்ம ஆளுங்க கூட நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்மளோட சாப்பாடு, நம்ம கிராசரிஸ், நம்ம ஸ்கூல்ல நம்மளோட ஆட்களும் இருக்கிறது ஒரு மெயின் ஃபேக்டர் நாங்க அங்க இருந்ததுக்கு. அண்ட் இப்போ நினைச்சு பார்த்தா அது அவுட் ஸ்டாண்டிங் விஷயம். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் நான் வளர்ந்தது அந்த மாதிரி இல்லைன்னா என்னோட பர்சனாலிட்டி டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். நான் தமிழ் பேசுற பசங்களோட வளர்ந்து இருந்ததுனால நான் இன்னும் நல்லா தமிழ் பேசுறேன், இன்னும் என்னோட ஐடென்டிட்டி இன்னும் மாறாம இருக்கு. ஸோ அது எனக்கு ஃபேவரட் மெமரிஸ், அங்க ஹோம்புஷ்ல வளர்ந்து பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சு பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சது.
நீங்கள் ஹோம்புஷ் ஆரம்ப பாடசாலையிலேயே உங்கள் கிரிக்கெட் வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களோ?
ஹோம்புஷ் பாய்ஸ் ஹை ஸ்கூல் பப்ளிக் ஹை ஸ்கூல்றதுனால வீக்கெண்ட்ல ஸ்போர்ட் ஆட வேண்டிய எந்த கட்டாயமும் கிடையாது. எங்களோட கிரிக்கெட் டீம் அது ஒரு காமெடி பீஸ் கிரிக்கெட் டீம்னு சொல்லலாம். எல்லாம் நம்மளோட தமிழ் பசங்க அண்ட் சில மத்த ஊருக்காரங்க பசங்க இருப்பாங்க, ஆனா மெயின்லி நம்மளோட தமிழ் பசங்க தான். டீச்சரும் வந்து ஆர் வெரி பிலவட் டாக்டர் பாலன், சயின்ஸ் டீச்சர் அங்க, லாங் சர்விங் ஸ்டாஃப் அண்ட் அன் அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர். அண்ட் அவர் தான் எங்க கிரிக்கெட் டீம் எடுப்பாரு. அது மெயினா வந்து ஜாலியா எல்லாரும் ஒரு 7-8 தமிழ் பசங்க இருப்போம் அட் எனி டீம், அது மெயின் டீமோ இல்ல Under-14 ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனா எல்லாரும் தமிழ் பசங்க தான் இருப்போம். ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்கு தான் அது கிரிக்கெட் டீம்னே இருக்கும். பட் அப்படி இருந்தது ஸ்கூல் வழியாக ஐ பாண்டட் அண்ட் என்ஜாய்ட் மை கிரிக்கெட். ஆனா அங்கே வீக் டேஸ் அப்போ ஆடுறதுனால வீக்கெண்ட் அப்போ ஐ வாஸ் ஏபிள் டு பிளே ஆக்சுவல் மென்ஸ் கிரிக்கெட் வித் கிரேட் காம்படிஷன். நானும் என் அண்ணனும் போத் எங்களுக்கு நாங்கள் ஹோம்பூஸ்ல இருக்கிறச்சே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறதுக்கு கிரிக்கெட் ஆடி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எட்செட்ரா எல்லா ஆஃபர்ஸும் வந்துச்சு. பட் பிரச்சனை என்னன்னா நாங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் ஆடி இருக்க முடியும் ஜூரிங் த வீக்கெண்ட்ஸ். அண்ட் அது என்னோட கிரிக்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் என்னோட ஐடென்டிட்டி இந்த பசங்களோட சேர்ந்து ஆடி தமிழ்ல பேசி கூத்தடிச்சதுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருக்காது. அண்ட் அது அப்பாவுக்கு எஸ்பெஷலி அப்பாவுக்கு அது உடன்பாடு கிடையாது. இந்த பசங்களோட நீ வீக் டேஸ் அப்போ ஜாலியா இந்த நார்மல் தமிழ் பையன் மாதிரி இருக்கிறது, பிளஸ் வீக்கெண்ட்ல நீ ஆக்சுவலி உனக்கு ஆம்பிஷன் இருக்கிற கிரிக்கெட்டை சீரியஸா மென்னோட ஆடுறது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அவரு He never entertained on the private school offers.
அந்த நாட்களிலேயே நீங்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாநில அளவில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்து விட்டீர்கள் இல்லையா?
அண்டர் 13ல இருந்து இப்போ இங்க மூவ் பண்ற வரைக்கும், சோ அண்டர் 19 வரைக்கும் நான் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் நியூ சவுத் வேல்ஸ் ஆடி இருக்கேன். அதுக்கு காரணம் அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே நான் வளர்ந்தது கூட அப்படியே நான் நியூ சவுத் வேல்ஸ் ஆடுறதும் என் கூட வளர்ந்தது. ஏன்னா ஃபியூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் நான் ஒரு நியூ சவுத் வேல்ஸ் பிளேயர் தான். அப்போ எனக்கு 18 இயர்ஸ், நான் ஃபர்ஸ்ட் நியூ சவுத் வேல்ஸ்க்கு செலக்ட் ஆரச்சு எனக்கு 13. நான் என் உடம்புல இருந்து என்னோட மைண்ட் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எனக்கு அந்த நியூ சவுத் வேல்ஸ் ஆடினது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு மீ. நான் இப்போ டாஸ்மேனியால இருந்தா கூட அந்த நியூ சவுத் வேல்ஸ்க்கு ஆடினது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் என்னை விட்டு போவே போகாது. அதுக்கு செலக்ட் ஆன ஒரு டைமோட கம்பேர் பண்ணா அப்பவும் இப்பவும் பயங்கர டிஃப்ரெண்ட். அப்போ நான் பார்த்த நிறைய இதுல நம்ம தமிழ் ஆட்கள் இந்தியன் பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. பட் இப்போ பார்த்தா நான் அன்னைக்கு ஃபியூ மந்த்ஸ் பேக்லாம் இன்னும் சிட்னில இருக்கிறச்ச புதுசா செலக்ட் ஆயிருந்த அண்டர் 13 நியூ சவுத் வேல்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. என்னாலே நம்ப முடியல, நான் இவ்வளவு குட்டியா வரேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தா நம்ம ஆட்கள் நிறைய பேரு, அது தமிழ் பாய் தான் தெரியல, பட் நம்ம இந்தியன் பாய்ஸ் ஆர் பங்களாதேஷி ஆர் பாகிஸ்தானி சப் கான்டினென்டல் பாய்ஸ் நிறைய பேரு ட்ரையல்ஸுக்கு அந்த லெவல்ல, ஒரு இங்க கிரிக்கெட் ஃபியூச்சர் இருக்கிற லெவல்ல நான் இருந்ததோட இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு வெரி வெரி குட் ஃபீலிங். நான் டைரக்ட் காஸா இருந்திருக்க முடியாது, ஆனா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்துல நான் ஒரு சின்ன பாட்டா இருந்திருக்கேன் அந்த ப்ராசஸ்ல. நம்ம ஆட்கள் இங்க இன்னும் ஒரு பெட்டர் லைஃப், ஏன்னா ஒரு பெட்டர் லைஃப் இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைங்களை டைம் கொடுத்து மணி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களை ஆட வைக்க முடியும் இல்லையா. ஸோ இன்னும் நிறைய பசங்க அந்த லெவல்ல ஆடுறது எனக்கு ரொம்ப இட் வாஸ் எ கிரேட் ஃபீலிங் ஃபார் மீ.
நேர்களே, இது SBS தமிழ் நமது மொழியில், எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் டாஸ்மேனிய மாநிலத்திலே டாஸ்மேனியன் டைகர்ஸ் என்ற மாநில அணியில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒப்பந்தம் ஒன்றை அண்மையில் ஏற்படுத்தியிருக்கும் நிவேதன் ராதாகிருஷ்ணன். கிரிக்கெட்டிலே நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல பேட்ஸ்மேன் மட்டுமல்ல ஒரு நல்ல போலர் என்றும் சொல்கிறார்கள்.
ஆமா, சோ நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது நான் பேட்டிங் அண்ட் போலிங் ரெண்டுமே மெயின் ஸ்கில். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பாக்குறதுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கிறது வந்து என்னோட போலிங். ஏன்னா நான் ரெண்டு கையிலையும் போடுவேன், ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் என்று சொல்லுவாங்க. ஸ்பின் தான் என்னோட ஸ்கில். ஸோ நான் ரெண்டு கையிலையும், ஸோ ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவேன். அண்ட் இது வரைக்கும் அது ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற டைம் அண்ட் எஃபர்ட் நிறைய. நான் ஒரு 6 வயசுல இருந்து போட்டுட்டு இருக்கேன். அண்ட் அது வெரி வெரி ஹார்டுன்னு சொல்றது ஒரு பத்தாவது அந்த டிஸ்கிரிப்ஷன். அதுக்காக மட்டும் செலுத்தின டைம் அண்ட் எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய. என்னோட கிரிக்கெட்டிங் ஐடென்டிட்டியில இட் இஸ் இன்கிரைன்ட். ஸோ என் பேர் நிவேதன் ராதாகிருஷ்ணன் சொல்றச்ச நான் அந்த ரெண்டு கையில அவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங்கா போடுறது அதான் என்னை பத்தி இமீடியட்டா எல்லாரும் யோசிக்கிறேன்.
இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று அதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் நிவேதன். இந்த இரண்டு கைகளாலும் உங்களால் பந்து வீச முடியும் என்பதை எப்படி எப்போது கண்டுபிடித்தீர்கள்?
அது சென்னையில தான், நானும் அப்பாவும் சும்மா ஒரு நாள் நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் போலிங் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம சென்னை வெயில் கொளுத்திட்டு இருந்தது, முடியல. சரி, வாட்டர் பிரேக், உட்கார சும்மா நான் என்ன கரெக்டா போட்டு இருந்தேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணும், சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சு. அப்பா சும்மா நிச்சயமா ரெண்டு லெஃப்ட் கையிலையும் போட்டு பாரு, ஏன்னா ஐ கெஸ் நான் ரைட் ஹேண்டடா நேச்சுரலா இருந்தாலும் நான் பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டடா தான் ஆடினேன். ஸோ எப்பவுமே எனக்கு அந்த போத் சைட்ஸ் ஆஃப் மை பாடி அது நல்லா யூஸ் பண்ண வந்தது. எனக்கு அந்த கோஆர்டினேஷன் அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் எப்பவுமே பெட்டர் தென் என் வயசு மற்ற பசங்கள்லாம். ஸோ அப்பாவுக்கு அந்த ஐடியா எப்பவுமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவர் சும்மா வேர்ல்ட் கிரிக்கெட்ல யாரும் பண்ணலடா, நீ சும்மா போட்டு பாரு என்ன ஆகிட போகுது, வரலன்னா வரல, வந்துச்சுன்னா அது யாரும் பண்ணாத ஸ்கில் இல்லை. நம்ம எப்பவுமே அந்த மாதிரி யூனிக்கா நம்மளோட ஐடென்டிட்டி யார் யாருமே பண்ணாத விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி அதில் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு பிலாசபிக்கலா சொன்னாரு. பட் எனக்கு என்ன, நான் ரொம்ப சின்ன பையன், எனக்கு ஒரு புது விஷயம் ட்ரை பண்றதுல கூச்ச சுபாவம் எதுவும் கிடையாது அப்படின்னு ட்ரை பண்ணது. அண்ட் ஐ கெஸ் ஆல்மோஸ்ட் இப்போ 12.5 இயர்ஸ் இன்னும் ரெண்டு கையில போட்டுட்டு இருக்கேன் ஈக்குவலி வெல்.
நீங்கள் விளையாடும் போது பந்தை இடது கையால் போடுவதா அல்லது வலது கையால் போடுவதா என்ற முடிவை எப்படி எடுக்கிறீர்கள்?
அது வந்து ஒரு பியூர் கிரிக்கெட்டிங் டிசிஷன் தான். சில மேட்சஸ் வந்து ஒரு கையில மட்டும்தான் போட்டிருக்கேன், பட் சில மேட்சஸ் வந்து ஒரு ஒரு பால் ஒரு ஒரு கையில, அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அது பிச் எப்படி இருக்கு, விண்ட் எந்த பக்கம் போகுது, ஒரு ஸ்பெசிபிக் பேட்ஸ்மேனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கா இல்லையா, இல்ல கேப்டன் என்ன நினைக்கிறாரு, இல்ல என் கூட இருக்கிற மற்ற போலர்ஸ் என்ன போடுறாங்க. ஸோ இப்ப என் கூட இன்னொரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கான், அண்ட் அவனை இப்பதான் ஒரு 2/6, 2/4 அந்த ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சிருக்கான். நான் திரும்பி போய் அங்க ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுறது இஸ் நாட் ஸ்மார்ட் டிசிஷன். ஸோ நான் மோஸ்ட் லைக்லி அவனுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு என்ன நடக்குதுன்னு பாப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அண்ட் த்ரூ அவுட் மை கரியர் சோ ஃபார் இன்ஜுரிஸ் விரல் அடிபட்டிருக்கிறது, இல்ல சில நாள் ட்ரை பண்ணா அது கேவலமா வரும், அது எல்லாம் கிரிக்கெட்டரும் அனுபவிக்கிறது தான். என்ன கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் சம் டேஸ் சரியா வராது. ஸோ எனக்கு அந்த மாதிரி டேஸ்ல எனக்கு ஒரு கையில சரியா வராதது இன்னொரு கையில காப்பாத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் I used to decide என்ன போடுறது, லெஃப்ட்ல போடுறதா இல்ல ரைட்ல போடுறதா.
தினமும் நீங்கள் பயிற்சி செய்வீர்களோ?
இப்போ தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரீ சீசன் அப்போ வித் டாஸ்மேனியா ஒரு ஃபுல் ஸ்கெடியூல், எவ்ரிடே என்ன பண்றது, யூஸ்வலி வீக்கெண்ட்ஸ் ஆஃப். பட் நான் இங்க ஆஸ்திரேலியா மூவ் பண்ணதுல இருந்து எஸ்பெஷலி நானு அப்பா என்னோட ஓல்டர் பிரதர் அவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் தினமும் கிரிக்கெட் ஆடுவோம். எல்லா நாளும் அது ஸ்கூல் முடிச்சுட்டு இல்ல சில நாள் ஸ்கூலுக்கு முன்னாடி வீக்கெண்ட்ஸ்னா கிரிக்கெட் தான், மேட்ச் இல்லாட்டி நேரா நெட்ஸுக்கு. நானு அப்பா என் அண்ணன், அம்மாவுக்கு ஒர்க் இல்லாட்டி இல்ல அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்களும் எங்களை வந்துடுவாங்க. ஒரு ஃபுல் ஃபேமிலி பிக்னிக் மாதிரி எல்லாரும் மற்ற ஃபேமிலிஸ்லாம் பிக்னிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் போவாங்க. எங்களுக்கு ஹாலிடேனா நேரா நெட்ஸுக்கு ஓட்டின்னு போய் அம்மா ஃபுல்லா சாப்பாடு மூட்டை எல்லாத்தையும் கட்டிட்டு வந்துடுவாங்க. நாங்க வந்து அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக், லஞ்ச் பிரேக், தயிர் சாதம் சாப்பிட்டு ஃபுல் டே ட்ரைனிங். அதை சும்மா சொல்லக்கூடாது, நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் தான் நீங்க கிரெடிட் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, நான் அந்த கிரைண்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது நாங்க 3-4 பேர் சேர்ந்து. ஏன்னா நான் மட்டும் முடிஞ்சிருக்காது, நாங்க 4 பேர் அப்படி ஒரு எல்லா நாள் அந்த கிரிக்கெட்டுக்கு ஒரு டெனன்ஸ் அப்படிதான் அதை டிஸ்கிரைப் பண்ணும், கடவுள் மாதிரி கிரிக்கெட்டை நினைச்சு எல்லா நாளும் அதுக்கு உடம்பையும் மைண்டையும் கொடுத்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கும்.
சரி, அப்படி பயிற்சி செய்யும் போது இரண்டு கைகளுக்கும் சமமான நேரம் கொடுத்து பயிற்சி கொடுக்கிறீர்களா அல்லது சமமாக பயிற்சி கொடுக்கிறீர்களா?
அதுவும் இட் இஸ் எ கிரிக்கெட்டிங் டிசிஷன் தான். நார்மலி வந்து ஐ ட்ரை டு போல் ரெண்டுமே ஈக்குவலி, அண்ட் போலிங் அண்ட் பேட்டிங் என் பேட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பட் சில வாட்டி இந்த ஸ்போர்ட் அந்த மாதிரி தானே, தேர் இஸ் ஒரு டைம்ல இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் இல்லை இதை கம்மியா பண்ணணும்னு நீட் இருக்கு. ஆனா இந்த கையில அடி இருக்கிறச்ச சில வாரம்லாம் போலிங் அந்த கையில போடவே முடியாது. ஒரு மேட்ச் ஒரு கையில ரொம்ப கேவலமா போட்டிருக்கேன், இல்லைன்னா நல்லா போட்டேன் ஆனா அந்த கையில மட்டும் ஏன் இப்படி அடிக்கிறாங்க சரியா வரலையேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிறச்ச அந்த கையில இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு என்ன தப்பு பண்றோம் என்ன பெட்டரா பண்ணும் கண்டுபிடிக்கிறதுக்காக, இல்லாட்டி ட்ரை டு கீப் இட் ஈக்குவல் தான்.
நீங்க ஆஸ்திரேலியாக்கு வந்தது முதல்ல நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்துக்கு, அங்குதான் உங்களுடைய கிரிக்கெட் ஆரம்பித்தீர்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டை டாஸ்மேனியாவோட கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கீர்கள், அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கவில்லையா?
இந்த ஸ்போர்ட்ல ஜென்ரலி ஸ்போர்ட்லயே அண்ட் கிரிக்கெட்ல அது நிறைய நடக்கிற விஷயம் தான். என்ன நியூ சவுத் வேல்ஸ் என்ன தூக்கி வளர்த்து எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கிற நல்லது கிரிக்கெட்ல எல்லாத்துலயுமே நியூ சவுத் வேல்ஸோட பார்ட் நிறைய இருந்திருக்கு. ஆனா இப்போ 18 வயசுல நான் என்னோட கெரியர் எப்படி போகணும்னு நினைக்கிறேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடணும், ஒரு இன்டர்நேஷனல் சூப்பர் ஸ்டார்டா இருக்கணும்னு இருக்கிற ஆம்பிஷன், அதுக்கு நான் எப்படி எப்போ எந்த லெவல் ஆடணும் அண்ட் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு இருக்கிற ஒரு பிளான்ல நியூ சவுத் வேல்ஸ் எனக்கு நினைச்சிருந்த பிளான் செட் ஆகல. அது ஒன்றும் அவங்க மேல தப்பு இல்லை, நான் கிரீடி அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது இந்த ஸ்போர்ட்ல நடக்கிறது தான், அது இட்ஸ் எ டீம் கேம். ஆனா யூ ஆல்சோ ஹாவ் டு look out for yourself. உங்களுக்கும் என்ன தேவைன்னு பார்க்கணும் இல்லையா. அண்ட் அப்படி பார்த்தப்போ டாஸ்மேனியா என்ன சைன் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா முக்கியமா டாஸ்மேனியா எனக்கு நினைச்சிருந்த பிளான், அவங்க எனக்கு என்ன பண்ண போறாங்க, நான் அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நாங்க சேர்ந்து என்ன கிரியேட் பண்ணலாம் ஒரு சக்சஸ்ஸான்னு பார்த்தா, நான் எனக்காக நினைச்சிருந்தது அவங்களோட தாட்ஸோட நல்லா இணைஞ்சு, இட் செட் பர்ஃபெக்ட்லி அண்ட் அது நோ பிரெய்னர். அம்மா அப்பா என் அண்ணன் பாட்டி தாத்தா நான் எல்லார்கிட்டயும் பேசி, என் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சஸ் நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கிறவங்க கிட்டயும் பேசி ரொம்ப டீடைல்டு அண்ட் எக்ஸ்டென்சிவ் டிசிஷன். அண்ட் அது டர்ன்ஸ் அவுட் தட் இங்க வரது தான் எனக்கு பெட்டர் அண்ட் இட் அதான் எனக்கு வேண்டியது. ஸோ ஹியர் ஐ ஆம் இங்க ஹோபாட்ல.
நேர்களே, இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் டாஸ்மேனிய மாநிலத்திலே டாஸ்மேனியன் டைகர்ஸ் என்ற மாநில அணியில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக ஒப்பந்தம் ஒன்றை அண்மையில் ஏற்படுத்தியிருக்கும் நிவேதன் ராதாகிருஷ்ணன். சரி, இந்த கிரிக்கெட் கேம் முன்னர் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் கேம் வந்து 4 நாட்கள், பிறகு 5 நாட்கள் தொடர்ச்சியாக விளையாடினார்கள். அது பின்னர் ஒரு நாள் விளையாட்டாக மாறியது. படிப்படியாக அது குறைந்து 50 ஓவர், பிறகு 20 ஓவர், இப்போ 10 ஓவர், அப்படி குறைந்து கொண்டே போகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
எனக்கு 18 வயசு இருந்தா கூட என்னோட கிரிக்கெட்டிங் பிரெயின் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஓல்ட் ஸ்கூல். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்போ டிவில நடக்கிற மேட்ச் இல்ல ஸ்டேடியத்துக்கு போய் சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம தலை தோனி ஆடுறாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் அவங்கெல்லாம் ஒரு கிரிக்கெட்டிங் நாலேஜுக்காக பார்ப்பேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் வந்து யூடியூப்ல போய் பழைய காலத்து ஹைலைட்ஸ், 70s 80s. என்னோட ஐடல் வந்து சர் கேரி சோபர்ஸ், வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட். அவரு ஆடுறது பாக்குறது இல்ல, அந்த காலத்து நம்ம பழைய காலத்து அப்பா யாரெல்லாம் பார்த்து அவரு வளர்ந்தாரோ எனக்கும் அவங்களை பார்க்கதான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அவங்கள யாருன்னே தெரியாது, அப்போ ஆடின கிரிக்கெட்டர்ஸ் டீம்ஸ் அப்போ என்ன நடந்தது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது வந்து அப்ப நடந்திருந்த IPL அண்ட் T20 அண்ட் ஒன் டே கிரிக்கெட், இந்த டைம் எங்களோட ஜென்ரேஷனோட கிரிக்கெட்டர்ஸ். ஆனா என்னால நான் ஒரு கிரிக்கெட்டரா இருந்ததுனால இவங்களையும் அப்ரிசியேட் பண்ண முடிஞ்சது. ஆனா எனக்கு பிடிச்ச பழைய கால கிரிக்கெட்டர்ஸும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ எனக்கு ஒரு யூனிக் வியூ இருக்கு இதுல, அண்ட் அது எதையும் அஃபெக்ட் பண்ணாது. சில பேர் ஒன்னு இது கிரிக்கெட்டுக்கு பெட்டர்ன்றாங்க, இல்ல கிரிக்கெட்டுக்கு வேர்ஸ்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கிரிக்கெட் அஃபெக்டே பண்ணாது. ஏன்னா அந்த ஸ்போர்ட் ஆடுற வரைக்கும் அதை அழிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது இல்லையா. அண்ட் இவங்க இந்த புதுசா இனோவேஷன்ஸ் கொண்டு வரதெல்லாம் இன்னும் நிறைய பேர் ஆடுறதுக்காகலாம், பட் அது ஆடுற விதம் வந்து அந்த ஸ்போர்ட்டோட தன்மையை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கு. பட் வேற என்ன வழி? இப்போ 2021ல இதான் பண்ணி ஆகணும் இல்லையா கிரிக்கெட் ஆடுறதுக்கு. யாரும் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம ஆட்கள் தவிர. அது ஒரு வேர்ல்ட் ஸ்போர்ட்டா அது சர்வைவ் ஆகணும்னா இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் தேவைதான். பட் இப்போ நான் ஒரு கிரிக்கெட்டரா கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, அது பாக்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த ஜென்டில்மென்ஸ் கேம் இமேஜ் விட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. பட் சில விஷயங்கள் விட்டு கொடுத்தா தானே சர்வைவ் ஆக முடியும். நம்மளோட ஸ்டான்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இருந்தாதான் வீ கேன் கோ எக்ஸிஸ்ட் இல்லையா. இந்த மாதிரி கிரிக்கெட் மாறக்கூடாது மாறக்கூடாது, டெஸ்ட் கிரிக்கெட் தான் ஆடணும், அந்த ரெட் பால் எல்லாரும் அவ்வளோ ட்ரெடிஷ்னலா ஒரு ஜென்டில்மென்ஸ் கேம் இமேஜ் தான் இருக்கணும்னு நினைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போவே கிரிக்கெட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி T20 அண்ட் T10 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப இங்கிலாந்துல 100, அது டோட்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் தான். 100 பால்ஸ், ஒரு போலர் வந்து இதர் 5 பால்ஸ் போடலாம் இல்ல கன்சிக்யூட்டிவா 10 பால்ஸ் போடலாமா. எனக்கு ஒரு கிரிக்கெட்டரா அது கேக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, ஆனா அந்த டிவியில அப்பப்போ பாக்குற அந்த மேட்சஸ் அது நல்லாதான் இருக்கு. அட் எண்ட் ஆஃப் த டே பால போடுறாங்க, அதை அடிக்கிறாங்க. கிரிக்கெட்னா சிம்பிளா சொல்லணும்னா அதானே, அப்படி பாக்குறச்ச இட் இஸ் குட். சோ என்ன கேட்டீங்கன்னா நியூட்ரல், ஆனா மேபி ஸ்லைட்லி ஆன் த குட் சைடு தான் நினைக்கிறேன் இந்த சேஞ்சஸ் எல்லாம். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் இன்னும் எல்லாரும் ஆட போறாங்கன்னா எனக்கு அதோட எதுவும் தேவை கிடையாது.
கேரி சோபர்ஸ் தான் உங்களுடைய ஐடல் என்று சொல்லியிருந்தீர்கள். அவர் முதலில் ஒரு பவுலராகத்தான் கிரிக்கெட் கரியரை ஆரம்பித்திருந்தார், ஆனால் பின்னர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக பிரபலமானார். நீங்கள் இப்பொழுது ஒரு பவுலர், அதுவும் இரண்டு கைகளாலும் போலிங் செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக மாறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கிறதா, அதுவும் இரண்டு கைகளாலும் மாறி மாறி அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாக மாறுகின்ற சாத்தியம் இருக்கிறதா?
அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உலகத்துல எங்கேயாச்சும், இந்த ஹையஸ்ட் லெவல் இல்லாட்டி கூட லோக்கல் கிரிக்கெட்ல ஆடுறவங்க. நான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சது கிடையாது, ஏன்னா போலிங்கோட கம்பேர் பண்ணா பேட்டிங் வந்து ஈஸியர் டஃபர் கிடையாது, ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஏன்னா கத்துக்க வேண்டியதுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. நான் போலிங்ல இதுவரைக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மாஸ்டரி நான் அடைஞ்சிருக்கேன்னு நினைச்சா அதுல பாதி கூட நான் இன்னும் பேட்டிங்ல அடையல. சோ நான் போலிங்ல ரெண்டு கையில போடுற மாதிரி பேட்டிங்ல இன்னொரு ரைட் ஹேண்டடாவும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்குள்ள என்னோட கெரியர் முடியறதுதான் அநேகமா நடக்கிற விஷயம். சோ அது பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன சொல்றது, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நியூ ஸ்கில்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் என்னோட க்ரோத் நின்னதுக்கு அப்புறம் ஐ வுட் லவ் டு மாஸ்டர் த்ரோயிங் வித் மை லெஃப்ட் ஹேண்ட் அஸ் வெல். ஏன்னா நான் ரைட் ஹேண்டட் தான் நேச்சுரலி, சோ நான் த்ரோ அடிக்கிறது ரைட் ஹேண்ட்ல. பட் என்னால அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லயும் த்ரோ பண்ணும். அது கேரி சோபர்ஸ் கிட்டதான் நான் கத்துக்கிட்டது, அது ஒண்ணுதான். அவரே அந்த மாதிரி ரெண்டு கையில பண்ணல எதுவும். பட் அவரோட டைம் பீரியட்ல எது இனோவேஷன்னா அவர் ஃபர்ஸ்ட் போலரா வந்து அதுக்கப்புறம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் ஆனது. அதுவே அந்த காலத்துல அன்ஹர்ட் ஆஃப் தான் இருந்திருக்கும். அண்ட் அதோட முக்கியம் அவர் போலிங்ல அவரு ஃபாஸ்ட் போலிங்கும் போட்டாரு, ஆஃப் ஸ்பின்னும் போட்டாரு, லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் அதாவது லெக் ஸ்பின் அதுவும் போட்டிருக்காரு. சோ அவரோட டைம் பீரியட்ல ஹி வுட் ஹவ் பீன் சீன் அஸ் ரெவல்யூஷனரி. இல்ல சோ யூனிக், அவர் மாதிரி யாரும் இருந்திருக்கவே முடியாது ஸ்டாட்டிஸ்டிக்லி அண்ட் அவரோட ஸ்கில் வைஸ். அண்ட் அதான் நானும் ஆசைப்படுறேன், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் இவ்வளவு வருஷத்துல இன்னும் புதுசா கிரிக்கெட்ல கத்துக்க வேண்டிய ஸ்கில் ரொம்ப எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அப்படி ஏதாச்சும் வந்ததுன்னா அது டெஃபினெட்லி நான் ட்ரை பண்றதுல என் பேர் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும். ஒரு புது இனோவேஷன் நிவேதன் ஹேஸ் ஃபவுண்ட் ஆர் ஹி ஹேஸ் எண்டோர்ஸ்ட் திஸ் நியூ ஸ்டைல்னா அது பிலீவபிள். என் ஆம்பிஷன் அதான்.
மீண்டும் அவரிடமே வருகிறேன். கேரி சோபர்ஸ் உங்களுடைய ஐடல் என்று சொல்லியிருந்தீர்கள், அவர் ஒரு முன்னை நாள் வீரர். தற்போது கிரிக்கெட் விளையாடுகிறவர்களிலே நீங்கள் எந்த வீரர் மீது அதிக மதிப்பு வைத்திருக்கிறீர்கள்?
நான் எனக்கு இப்போ இருக்கிற வயசு அண்ட் நான் கிரிக்கெட் இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால நான் யாரையும் ரொம்ப என்ன ஐடலைஸ் பண்றது கிடையாது. ஏன்னா ஒன், கேரி சோபர்ஸ் அவர் என்னோட மனசுல பதிஞ்சிருக்கிற மாதிரி யாரும் நுழையறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் ஒரு டிஃப்ரெண்ட் வியூ இப்போ, ஏன்னா நான் ஒரு சீரியஸ் ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால நான் கத்துக்க வேண்டியதுக்கு இப்போ இன்னும் நிறைய இருக்கு. ஸோ நான் டிவியில பாக்குறவங்க அண்ட் என் கூட இருக்கிற டீம்மேட்ஸ் அப்போனன்ஸ் எல்லாரையும் நான் அட்மயர் பண்றேன். அந்த ஒரு பியூர் கிரிக்கெட்டிங் ரீசன்காக நான் அவங்க ஒன்னும் ஐடலைஸ் பண்ண மாட்டேன். பட் அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அவங்க பண்றத ஒரு நானும் அதை பண்ணணும் இல்ல அதை பண்ணக்கூடாது, அவங்களோட கேம் நான் அனலைஸ் பண்றேன். ஸோ நான் டிவியில பாக்குறவங்க எல்லாரும் எனக்கு they are all the same to me. And the mindset I feel enak bayangara help a irundirukku. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க டிவியில அவங்களுக்கு கோலி பிடிச்சிருக்கு, ஆனா யூஸ்வலி எல்லாரும் என்னன்னா கோலி பிடிச்சிருக்கிறவங்க அண்ட் ரோஹித் சர்மா பிடிச்சிருக்கவங்க சில பேர் அந்த ஒரு ரைவல்ரி வைப்பாங்க. ஸோ அவங்க யாராச்சும் ஆடுறத பாக்குறச்ச அந்த இன்னொருத்தவங்க ஆடுறத ஒன் மதிக்க மாட்டாங்க அண்ட் டூ அதை கவனிக்க மாட்டாங்க. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்ன மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிடையாது. பட் இப்ப நான் பாக்குறேன்னா நான் ரெண்டு பேர் ஆடுறதையும் நான் க்ளோஸா ஒரு ஒரு பால் க்ளோஸா கவனிச்சு அதுல இருந்து நான் ஏதாச்சும் கத்துக்க முடியுமான்னு தான் பாக்குறேன். ஸோ நான் அவங்கள அந்த மாதிரி ஹேட் பண்றது இல்ல ஐடலைஸ் பண்ற அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு கிடையாது. நான் பியூர்லி அது ஒரு கிரிக்கெட்டரா தான் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரையும் பாக்குறேன்.
இப்பொழுது ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் விளையாடுகிறீர்கள், கிரிக்கெட் உங்களுடைய ரத்தத்தில் ஓடுகிறது என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது, அதிலே ஒரு வெறித்தனம் வெளிப்படுகிறது. அடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு விளையாட விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன். இப்படியே முன்னேறினால் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய இலக்கை இலட்சியத்தை அடைந்து விட்டதாக நினைப்பீர்கள்?
நான் இதை பத்தி எப்பவுமே ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஆசைக்கு அளவே கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயத்த அடைஞ்சா அதோட இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் தெரியும், நம்ம அதை தேடி போதும். பட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே நான் இவ்வளோ அடைஞ்சா போதும், இந்த லெவல் ஆடினா போதும், அந்த மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் இருந்ததே கிடையாது. நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடலாம், நான் ஆடினதுக்கு அப்புறம் இன்னொரு இன்டர்நேஷனல் லெவலோட ஹையரா ஒரு புது ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் வரலாம். நான் உடனே என் மைண்ட் செட் நான் அதை தேடிதான் ஓடுறேன். பட் ஒரு லெகசின்னு பார்த்தா, எஸ்பெஷலி ஒரு தமிழ் பையன் இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நான் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடணும்னு இருக்கிற ஆம்பிஷன் பார்த்தா, நான் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு தமிழ் பையனோ இல்ல ஒரு இந்தியன் பையனோ, இதுவரைக்கும் உஸ்மான் கவாஜா மட்டும்தானே ஆடி இருக்கேன் ஆஸ்திரேலியாவுக்கு, அண்ட் குரிந்தர் சந்து. நான் ஒரு அதுல தேர்ட் இல்ல ஹோப்ஃபுல்லி எனக்கு முன்னாடி இப்போ யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆடலாம். ஸோ மேபி நான் தேர்ட் பர்சனா ஆடணும் ஆஸ்திரேலியாவுக்கு, நம்ம ஒரு இந்தியன் ஆர் ஏசியன் ஹெரிட்டேஜ் அந்த மாதிரி. பட் இப்போ என் கரியர் முடிஞ்சதுக்கு அப்புறம், இஃப் ஐ எம் லக்கி டு ஹாவ் தட் கரியர், என்ன மாதிரி இன்னொரு தமிழ் பையனா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் ஒரு இந்தியன் பையன், ஒரு ஏசியன் ஹெரிட்டேஜ் உள்ள பையன், அந்த மாதிரி யாராச்சும் என் ஃபுட் ஸ்டெப்ஸ்ல ஃபாலோ பண்ணி அந்த லெவல் அடைஞ்சாங்கன்னா எனக்கு அதோட பெரிய பெருமை எதுவும் இருந்திருக்காது. ஏன்னா இப்போ நம்ம கஷ்டப்படுறது, நம்ம ஆட்கள் இங்க இருக்கிறது, அதோட ஒரு பெரிய பெருமை என்னவா இருக்கும்.
மிக்க நன்றி நிவேதன். கிரிக்கெட் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் தெரிகிறது. உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி, ரொம்ப நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.